நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூன் மாதம் 16 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணையம் புதிய அரசியல் அமைப்பிற்காக வழங்கியுள்ள பரிந்துரைகள் பற்றிய செய்தி.
நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது மட்டுமே அவசர கால நிலை வந்து பிரகடனப்படுத்தப்பட வேண்டும்.
கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றத்தில் 30 லட்சம் ரூபாய் பிடையில் யோஷிதா ராஜபக்ஷ விடுவிக்கப்பட்டது குறித்த செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிகழ்த்திய ஆளுநர் உரை பற்றி எதிர்கட்சிகள் வைக்கும் விமர்சனம் பற்றிய செய்தி.
அம்மா கேலண்டர் சொல்லுவாங்களோ அது மாதிரி அம்மா கால அட்டவணை தான் இந்த ஆளுநர் உரை.
இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் அறவாழிலம் பிரதி.
வட இங்கிலாந்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்த பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆபத்தான நிலையில் உள்ளார். நாடாளுமன்றத்தின் தொழிற்கட்சி உறுப்பினரான ஜோ காக்ஸ் தான் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்த நூலகத்தின் வெளியே சண்டை போட்டுக் கொண்டிருந்த இருவரிடையே தலையிட்டார் என்று சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த இரண்டு நபர்களில் ஒருவர் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் காக்ஸ் அவருடன் போராடிய போது அவர் சுடப்பட்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தாக்குதல் அவர் மீது குறிவைத்தே நடத்தப்பட்டது என்று வேறு சிலர் கூறுகின்றனர்.
கடந்த ஆண்டு இறுதியில் சீன அரசின் மத்திய அதிகாரிகளால் பீஜிங்கில் தடுத்து வைக்கப்பட்ட 5 ஹாங்காங் புத்தக விற்பனையாளர்களில் ஒருவர் தான் சீன நகரமான ஷென்ஜனிலிருந்து கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சீன தலைமையை விமர்சனம் செய்யும் புத்தகங்களை விற்பனை செய்த லாம் விங் கி என்ற அந்த புத்தக விற்பனையாளர் தானும் தன் சகாக்களும் நடத்தப்பட்ட விதம் சீனாவின் ஒரு நாடு இரண்டு நடைமுறைகள் கொள்கையின்படி அப்பட்டமான விதிமீறல் என்று கூறியுள்ளார். காவலில் வைக்கப்பட்ட லாம் கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டு தற்போது ஹாங்காங்கில் உள்ளார்.
மத்திய தரைக்கடலில் கடந்த மாதம் நடந்த விமான விபத்தை விசாரித்து வந்த எகிப்திய குழு விமானத்தின் விமானிகள் அறை உரையாடல் பதிவு கருவியை தாங்கள் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட கருவி சேதமாகியுள்ளது என்றும் அதை கடலின் தரைப்பகுதியில் இருந்து மீட்க கவனமாக பல கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் தேடும் குழு தெரிவித்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு பிரெஞ்சு கடற்படை கப்பலால் அந்த விமானத்தின் பறத்தல் பதிவு செய்யும் கருவி ஒன்றிலிருந்து சமிக்ஞைகள் கிடைத்தன என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒர்லாண்டோவில் உள்ள ஒரு பாலுறவுக்காரர்கள் கேளிக்கையகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 40 பேர்களின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவிக்க அதிபர் ஒபாமா இன்னும் சற்று நேரத்தில் புளோரிடா வரவுள்ளார். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் நேரடியாக தனிமையில் சந்தித்து உரையாட அதிபர் ஒபாமாவுடன் துணை அதிபர் ஜோ பைடனும் சேர்ந்து வருகை தரவுள்ளார். துப்பாக்கிதாரி ஒமர் மட்டீன் காயமடைந்தவர்கள் சிலர் இன்னும் மருத்துவமனையில் அபாய நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அதிபர் ஒபாமாவும் ஹிலரி கிளிண்டனும் அமெரிக்காவில் தாக்குதல் ஆயுதங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர்.
டீசல் மாசு ஊழல் சர்ச்சையிலிருந்து மீள போராடி கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனமான ஹோக்ஸ்வேகன் மேலும் பல டசன் கணக்கான மின்சார கார் ரகங்களை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. ஃபோக்ஸ்வேகனின் முதன்மை நிர்வாகி மதியாஸ் முல்லர் 2025 30க்கும் மேலான மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஒரு வருடத்திற்கு 3 மில்லியன் பெட்ரோல் மின்சார கலப்பு வாகனங்களை விற்க வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
ஈராக் மற்றும் சிரியாவில் யாசடி சமூகத்தினர் மீது இனப்படுகொலை நிகழ்த்தியதாக முதன்முறையாக IS தீவிரவாதிகள் மீது ஐநாவின் மனித உரிமைகள் விசாரணை அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ 30 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் KS உதயகுமார்.
கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் விடுத்த உத்தரவொன்றுக்கமைய சந்தேக நபரான யோஷித ராஜபக்ஷ இன்று கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதிபதி முன் ஆஜரானார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த போலீசார் கருப்பு பணத்தை பயன்படுத்தி வீடொன்றை கட்டியதாக சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அறிவித்தனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த வெளியிட்ட போலீசார் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது குறித்து எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபரான யோசித்த ராஜபக்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு உத்தரவிட்டார். யோசித்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்த நீதிமன்றம் மேலதிக வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 13 வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தது.
கே எஸ் உதயகுமார். இலங்கையின் மனித உரிமைகள் ஆணையக்குழு அரசுக்கு புதிய அரசியல் அமைப்பிற்கான பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதை தொகுத்து தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் அமைப்பில் மக்களுடைய இறைமையே ஆட்சியின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து அரசியல்வாதிகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள் என பலதரப்பினரும் பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் கையளித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அறிக்கை ஒன்றை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஆகியோரிடம் கையளித்திருக்கின்றது. ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் என்னென்ன விடயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன என்று அதன் ஆணையாளர்களில் ஒருவராகிய அம்பிகா சத்குணநாதன் அவரிடம் கேட்டேன்.
முக்கியமாக பாகுபாட்டின்மை, பாலியல் அடையாளம் அல்லது வயது மற்றும் தாய்மை, இந்த அடிப்படையில் பாராபட்சத்தை தடை செய்ய வேண்டும். மற்றது பலவந்தமாக காணாம போவதில் இருந்து விடுபடும் சுதந்திரத்திற்கான உரிமையை வந்து அங்கீகரிக்க வேண்டும். பொது பாதுகாப்பு பரிபாலன கிரமம், அதாவது நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட போது மட்டுமே அவசர கால நிலை வந்து பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் முக்கியமாக அவசர கால நிலைமை வந்து அதன் மீதான நீதித்துறையின் மீளாதி வந்து கட்டாயமாக உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறே வந்து அவசர கால ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டவிலைகள் மீதான நீதித்துறையின் மீளாய்வும் கட்டாயமாக இருக்க வேண்டும். அவசர கால நிலை வந்து தொடர்ந்து 6 மேல் நீடித்தால் பாராளுமன்றம் ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலம் வந்து அந்த நீடிப்புக்கான அனுமதியை வழங்க வேண்டும்.
நாட்டு மக்களால் இலகுவில் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் புதிய அரசியல் அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியிருக்கின்றது.
அரசியல் அமைப்பு வந்து மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில், இலகுவாக வாசிக்கக்கூடிய விதத்தில், அதை அணுகக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். எளிமையான மொழி நடையில் வந்து வரையப்பட வேண்டும். மற்றது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுடன் அது வந்து பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாம் பரிந்துரை செய்தோம்.
குறிப்பாக அரசியல் அமைப்பு சபை பற்றி ஏதனும் சொல்லி இருக்கிறீங்களா?
அரசியல் அமைப்பு பேரவையான அதில் உள்ள அங்கத்தவர்கள் அரசியல் பிரதிநிதிகளை விட குடிமக்களில் இருந்து மதிப்புக்குரிய அங்கத்தவர்கள் தான் அதிக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்துள்ளோம். மற்றும் பேரவை வந்து சமூகத்தின் பல்வகமையை பிரதிபலிக்க வேண்டும், அதுவும் மிக முக்கியம். நீதி சேவை ஆணைக்குழுவையும் வலுப்படுத்தும்படி நாம் வந்து பரிந்துரை செய்துள்ளோம். ஏனென்றால் அதை வலுப்படுத்துவதன் மூலம் நாம் வந்து நீதித்துறையின் சுதந்திரத்தையும் மேம்படுத்தலாம்
என்றார் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் அவர்கள்.
உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும். தமிழ்நாட்டின் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கடந்த 2014 ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் வெளியிட்ட தகவல்களை தொகுத்து தருகிறார் தங்கவேல்.
தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கடந்த 2014 பாதுகாப்பு நடைமுறைகளில் ஏற்பட்ட குளறுபடியால் நடந்த விபத்தில் காயமடைந்த 6 தொழிலாளர்களுக்கு தங்கள் முயற்சியால் தலா 50,000 ரூபாய் இழப்பீடு கிடைத்திருப்பதாக தேசிய மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. அணுசக்தி திட்டங்களை செயல்படுத்தும் போது முறையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். ஆனால் கூடங்குளம் அணு உலை நிர்வாகமும் அணுசக்தி கழகமும் அதில் அலட்சியம் காட்டியதால் 2014 மே 14 விபத்து ஏற்பட்டதாகவும் அதில் 6 ஊழியர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டதாகவும் மனித உரிமை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. காயமடைந்தவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக நிர்வாகங்கள் எடுத்த நடவடிக்கைக்கு ஆணையம் திருப்தி தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அணுசக்தி ஒழுங்காற்று வாரியம் நடத்திய விசாரணையில் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று கூறப்பட்டிருப்பதை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. கூடங்குளம் அணு உலை நிர்வாகம் மற்றும் இந்திய அணுசக்தி கழக அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் பாதுகாப்பு நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றியிருந்தால் இச்சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என்றும் மனித உரிமை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆணையத்தின் இந்த நடவடிக்கை குறித்து பிபிசி தமிழோசியிடம் கருத்து தெரிவித்த அணுமின் சக்திக்கு எதிராக போராடி வரும் பூ உலகின் நண்பர்கள் என்ற தன்னார்வ அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன்,
2016 ஏற்பட்ட ஊழியர்களுக்கு ஏற்பட்ட விஷயம் வந்து நாளைக்கு மக்களுக்கும் நடக்காதுன்னு வந்து சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு தேசிய மனித உரிமை வந்து தலையிட்டு தான் அவங்களுக்கு ஒரு இழப்பீடே வழங்கணும்னு சொல்றப்ப, நாளைக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா மக்களுக்கு ஒரு இழப்பீடை யார் வழங்குவா, எவ்வளவு தருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி போன்ற பல்வேறு கேள்விகள் வந்து இருந்து எழுது. ஒருபோதும் வந்து அணு உலைகள் வந்து பாதுகாப்பானதாக இருக்க முடியாது. அது வந்து இன்னொரு முறை வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிதான் பார்ப்போம்
என்றார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன்.
தங்கவேல். தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் ரோசையா இன்று ஆற்றிய உரையில் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா கொண்டுவரப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தகவல்களுடன் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டுவரப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிகழ்த்தப்பட்ட ஆளுநர் உரையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டம் இன்று துவங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று ஆளுநர் ரோசையா உரை நிகழ்த்தினார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட விவசாய கடன் தள்ளுபடி, மதுக்கடைகளின் நேரம் குறைப்பு உள்ளிட்ட திட்டங்களை பாராட்டிய ஆளுநர், தமிழகத்தில் வெளிப்படையான நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் ஊழலை ஒழிக்கவும் ஏதுவாக லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார்.
லோக்பால் சட்டத்தில் குறிப்பிட்ட சட்ட திருத்தங்களுக்கு பாராளுமன்ற சட்டம் இயற்றியவுடன் உரிய சட்ட வரைமுறையை வகுத்து தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பை நிறுவும்.
தமிழகத்திற்கு வரவேண்டிய காவிரி நீரை முழுமையாக பெற ஏதுவாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை வழங்க வலியுறுத்தப்படும் என்றும், இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குறித்து சர்வதேச விசாரணைக்கு வலியுறுத்தப்படும் என்றும் ஆளுநர் தன் உரையில் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு இந்தியா முழுவதும் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படவிருக்கும் நிலையில் அதிலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோர தமிழக அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும், 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழக சட்டமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட ஆளுநர் உரை குறித்து எதிர்க்கட்சிகள் ஏமாற்றத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி, ஆளுநர் உரை அதிமுக ஆட்சியின் அம்மா திட்டங்களை பட்டியலிடும் உரையாக அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின்,
மொத்தத்தில் இந்த ஆளுநர் உரையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அம்மா கால அட்டவணை, அதாவது அம்மா கேலண்டர் சொல்லுவாங்கள, அது மாதிரி அம்மா கால அட்டவணை தான் இந்த ஆளுநர் உரை. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதைத்தான் இந்த ஆளுநர் உரையில இந்த அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது.
முரளிதரன். தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி அரசியல் விமர்சகர் முத்துக்குமாரிடம் கேட்டேன்.
அடிப்படையில வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கறது வந்து இந்த இன்னைக்கு சமீபத்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆர்வம் செலுத்தல. இரண்டு தமிழகத்தினுடைய இருபெரும் கட்சிகளும் பெரிய அளவுல ஆர்வம் செலுத்தல. ஆனா இருபெரும் கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகள்ல இருந்து, குறிப்பா சிறிய கட்சிகள், அந்த சிவில் அந்த சர்வீஸ் கமிட்டி, அவங்க எல்லாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா இன்னைக்கு இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கறத வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இரண்டு பெரிய கட்சிகளுமே முடிவெடுத்தாங்க. தேர்தல் அறிக்கையிலேயே ரெண்டு கட்சியுமே சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா திரும்பவும் அதிமுக வந்திருக்கிற சூழல்ல அந்த லோக் ஆயுக்தா அந்த தேர்தல் வாக்குறுதியை கொண்டு வரணும், அது வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அது அதிமுக அரசு தயாராயிருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காகவே மிக முக்கியமா இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் இதை நான் பாக்குறேன்.
இந்த இரு கட்சிகளுமே அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் முதல்ல லோக் ஆயுக்தாவுக்கு சில எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிச்சாங்க. இப்ப இந்த ஆளுநர் உரையில இன்னைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
இந்த பொதுப்பணியில் ஈடுபட்டிருப்போர் குற்ற நடத்தை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து திமுக கொண்டு வந்து பின்னாடி ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் வந்து அதை ரத்து பண்ணிட்டாரு. அதனால அந்த லோக் ஆயுக்தா இது போன்ற சட்டங்கள் வந்து தமிழகத்துல ஏற்கனவே புழக்கத்துல இருந்திருக்கு. அதாவது புழக்கம்ங்கிறது நான் சொல்றது வந்து சட்டம் அது தொடர்பான பேச்சுக்கெல்லாம் நடந்து அது கடந்த ஒரு 20-30 வருஷமா செயல்பாட்டிலேயே இல்லை. அதன் பிறகு இப்பொழுது நடவடிக்கைக்கு வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இவங்க வந்து இந்த இதுக்கு தயாரா இருக்காங்கன்னா, எல்லா சமயத்திலும் இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து அதனுடைய இந்த புற அழுத்தங்கள் கூட இந்த அதிமுக அல்லது திமுக மேல பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து லோக் ஆயுக்தா மற்ற எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்துட்டே இருக்கிறப்போ நாமளும் கொண்டு வராம இருந்தா இன்னும் இன்னும் சந்தேகம் வந்து அதிகரிக்கும். மக்கள் மத்தியிலிருந்து தங்கள் மீதான அதிருப்தி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து தங்களை தற்காத்துக் கொள்ளணும்னா இந்த லோக் ஆயுக்தா போன்ற மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை செயல்திட்டத்துக்கு கொண்டு வரதான் நல்லது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதான் நான் பாக்குறேன்.
முத்துக்குமார், இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com இணையதளத்திலும், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.